நாங்கள் எங்களுடைய சத்சங்கத்தை இன்று என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசீர்வாதத்துடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசீர்வாதத்துடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசீர்வாதத்துடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய சத்சங்கத்தை எனக்கு கடந்த இரண்டு நாட்களாக கிடைத்த இருவரிடம் இருந்து கிடைத்த நான்கு கேள்விகளுடன் தொடங்குகின்றேன். முதலாவதாக ஒரு அன்பர் இரண்டு சொற்களை தந்திருந்தார். அதன் கிரியா யோகா கருத்துக்களை தரும்படி, கிரியா யோகத்திற்கு உகந்த கருத்துக்களை தரும்படி. அது என்னவென்றால், முதலாவது சொற்றொடர் கண்டவர் உண்டதில்லை உண்டவர் கண்டதில்லை. அதன் பொருள் என்ன என்று கேட்டிருந்தார். கிரியா யோக தத்துவத்தின்படி சித்தர்கள் கொடுத்த சித்தர்களின் தத்துவப்படி கொடுத்த கருத்து, கண்டவர் உண்டதில்லை என்றால் பார்க்கும் போது பேச முடியவில்லை, உண்டவர் கண்டதில்லை என்றால் பேசும்போது பார்க்க முடியவில்லை. இது சாதாரண ஒரு கருத்து. ஆனால் யோகத்தில் இது உள்கருத்து என்னவென்றால், கிரியா யோகத்தை வைத்து பார்க்கும்போது நாங்கள் கிரியா யோகா பயிற்சி செய்து எங்களுடைய ஆன்மாவை உடலின் வழியால் கொண்டு போகும் அளவுக்கு எங்களுடைய சக்தியை எடுக்கும் போது, தட்ஸ் மீ அதை நாங்கள் அஸ்ட்ரல் ட்ராவல் என்று சொல்லுவோம். ஆன்மா உடலிலிருந்து வழியால் போய் வருவது. அப்படியான நிலையை நாங்கள் அடையும் போது எங்களுடைய ஆன்மா உடலை விற்று வழியால் போய் வழிக்கிட்டவுடன் அந்த சுவாச கயிறு என்று சொல்லப்படும் அந்த சுவாச கயிற்றின் ஊடாக, சூட்சுமத்தில் இருக்கும் கயிற்றின் ஊடாக ஆன்மா வழியால் சென்று பல இடங்களுக்கு சென்று திரும்பவும் உடலுக்கு வரும் தன்மையை எய்யலாம். அப்படி பல இடங்களுக்கு நாங்கள் சுற்றி வரும்போது பலவிதமான எங்களுடைய சொந்த அறிவுக்கு எட்டாத பலவிதமான விஷயங்களை நாங்கள் அறிகின்றோம். அந்த நிலையில், அந்த ஆன்ம ட்ராவல் நிலையில் அப்போது அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிசயமாக மாத்திரமல்ல, பல விடயங்கள் தெரிய வருகின்றது. ஆனால் அந்த நிலையை முடிந்து அந்த ஆன்மா மீண்டும் உடலுக்குள் வரும்போது அந்த நிலைகளையெல்லாம் அந்த ஆன்மா மறந்துவிடும். அதாவது நீங்கள் வழியால் சென்று அந்த நிலையில் வழியால் சென்று பார்ப்பதை அந்த நிலையிலிருந்து, அந்த சூட்சும நிலையிலிருந்து உங்களால் பேச முடியாது. ஆனால் நீங்கள் திரும்பவும் உடல் கூட்டுக்குள் வந்துவிட்டால் உங்களுடைய பொறியியல் மூலம் நீங்கள் பேசலாம், ஆனால் பார்க்க முடியாது. அதுதான் கிரியாயோக தத்துவம் என்று என்னுடைய அறிவு கட்டிய வரையில் அதை அந்த அன்பருக்கு சொல்லுகின்றேன். அதாவது கண்டவர் உண்டதில்லை உண்டவர் கண்டதில்லை. ஆனால் உலகியல் சொல்லி சொல்லும் போது பார்க்கும் போது பேச முடியவில்லை, பேசும் போது பார்க்க முடியவில்லை. ஆனால் அது அப்படி இருக்க முடியாது தானே என்று உலகியலில் நீங்கள் சொல்லலாம், நிச்சயமாக அப்படித்தான். உலகியலில் பொறியியல் வேலை செய்யும் போது நீங்கள் பார்ப்பதை பேசலாம், பேசுவதை பார்க்கலாம். ஆகவே அதனுடைய ஆழ்ந்த கருத்து என்னவென்றால், நான் உங்களுக்கு சொன்னது, அதாவது இரு வேறு நிலைகள், உடலில் உள், உடலின் வெளியால். இதைத் தொடர்ந்து இன்னொரு கருத்தையும் இதை வைத்து முன்வைத்து மற்ற நண்பர் கேட்டது அதற்கு பொருந்துகின்றது இன்றைய சத்சங்கத்தில், அது பாபாஜியின் அருள். அவர் அகமும் புறமும் என்பதை கிரியா யோகத்தில் அதன் செயல்பாடுகள் என்ன, அதை பற்றிய சிறிய விளக்கம் கேட்டிருந்தார். இப்போது நாங்கள் பார்த்த கண்டவர் உண்டதில்லை, உண்டவர் கண்டதில்லை என்பதும் அகம் புறத்துக்கு ஒரு உதாரணம். அதாவது சூட்சும ஆன்மா வழியால் போவதற்கும் திரும்ப உடலில் வந்தவுடன் எல்லா பொறிகளுடன் அது அகத்தில் இயங்குவதற்கும். அதைவிட அவர் கேட்டதற்குரிய பதில் என்னவாக இருக்குமென்றால், அகமும் புறமும், எங்களுடைய அகம் சுத்தமாக இருந்தால்தான் நாங்கள் புறத்தில் செய்யும் எல்லா காரியங்களும் சுத்தமாக இருக்கும், உண்மையாக இருக்கும். நாங்கள் புறத்தில் உண்மை என்று நினைத்து சில விஷயங்களை செய்கின்றோம் எங்களுடைய உலகியல் வாழ்க்கையில், ஆனால் அது நிரந்தரமான சுத்தமான விஷயம், உண்மையான விஷயம் அல்ல. ஏனென்றால் ஒரு பெயருக்காக, ஒரு புகழுக்காக, ஒரு புகழ்ச்சிக்காக நாங்கள் வெளியால் நல்லவர்களாகவோ அல்லது ஞானியாகவோ அல்லது எல்லோருக்கும் உதவி செய்பவர்களாகவோ இருந்து விடலாம். அது எங்களுடைய மாயை. அதாவது நாங்கள் அந்த நிலையை மற்றவர்களுக்கு காட்டுவதால் எங்களுக்கு ஒரு பெருந்தன்மை கிடைக்கின்றது என்று நாங்கள் நினைத்து கொள்ளுகின்றோம். ஆனால் நாங்கள் அகத்தில் அப்படி இருப்பதில்லை. அப்படியானவை நிலையாக நிற்காமல் மாயையாக எந்த நேரத்திலும் மறைந்துவிடும். ஆகவே புறத்தில் நீங்கள் செய்வதெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது கிரியா தத்துவம் பாபாஜியின். ஆகவே புறத்தில் செய்பவை நீங்கள் சில விடயங்கள் செய்தால் கூட பரவாயில்லை, அந்த விடயங்கள் முழுதலும் உண்மையாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய அகச்சூழல் நன்றாக திருத்தப்பட வேண்டும், ஓ அமைய வேண்டும். அந்த அகச்சூழலை நன்றாக அமைப்பதற்குரிய ஆணிவேர்தான் அன்பு. அந்த அன்புவை பற்றி நாங்கள் பல தடவைகள் பேசிவிட்டோம் என்றாலும் இந்த அகம் புறம் என்ற இடத்தில் வைத்து மீண்டும் பேசுவோம். இந்த அன்பு நிலையான அன்பாக வளர வேண்டும், அதற்கு நேரம் எடுக்கும். அந்த நிலையான அன்பு வந்தவுடன் அந்த அன்புக்கு இன்னொரு பெயர் கொடுக்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில், அறம். இந்த அன்புக்கும் அறத்துக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், ரெண்டும் ஒன்றுதான். முற்றிய அன்பு அறம் என்று சொல்லலாம். அன்பு என்பது நீங்கள் உலகியலிலும் பார்க்கலாம், ஆன்மீகத்திலும் பார்க்கலாம், இரண்டு பக்கமும் பார்க்கலாம். உலகியல் அன்பு, ஆன்மீக தளத்தில் அன்பு. ஆன்மீக தளத்தில் அன்பு பெருகும் போதுதான் அது அறமாக மாறுகின்றது, அது உலகியலுக்குள்ளும் பரவுகின்றது. உதாரணமாக சொல்லப்போவோமாக இருந்தால், நான் என்னுடைய மகனுக்கு அன்பு காட்டுகின்றேன், அவருக்கு ஏதாவது நடந்தால் மனம் வருந்துகின்றேன். ஆனால் அதே நேரம் இந்த சங்கத்திற்கு வரும் ஒரு பிள்ளைக்கு அதே விஷயம் நடக்கும் போது என்னுடைய மனம் வருந்த வேண்டும். அப்படியான ஒரு நிலையில் நான் இருப்பேனாக இருந்தால் என்னுடைய பிள்ளைக்கு என்ன நடக்கின்றதோ அந்த நிலையில் நான் என்ன பாடுபடுவேன், என்னுடைய மனம் எவ்வளவு துன்பப்படுமோ, அதே நிலையில் இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு இடத்தில் நடக்கும் போது இன்னொரு உயிருக்கு நான் அதே நிலைக்கு வருவேனாக இருந்தால் அதான் அன்பு முற்றிய அறம். அதாவது அன்பு என்பது உங்களுடைய சொந்த செயல் என்று சொல்லலாம். கூடுதலாக உங்களுடைய குடும்பத்தார், நண்பர்களுக்கு, குடும்பத்தார்களுடன் நீங்கள் கொள்ளும் அன்பு உலகிய வாழ்க்கை குடும்ப அன்பு ஆக அமையும். அறம் என்று செல்லும் போது அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களிலும் அதே செயலை உங்களை புரிய வைப்பது தான் அறம். ஆகவே என்னுடைய சொற்படி முற்றிய அன்பு அறமாகலாம். அப்போ இந்த ரெண்டும் முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த முற்றிய அறம் அன்பு முற்றிய அன்பு வரமாகும் போது அது தொண்டாக பிரகாசித்து, தொண்டென்று நீங்கள் செய்வது உங்களுடைய குடும்பத்துக்காக செய்வதை தொண்டென்று சொல்ல மாட்டோம், அது உங்களுடைய கடமை என்று சொல்லுவோம். தொண்டென்ற சொல்லே வெளிவருவது நீங்கள் அறத்தில் இறங்கும் போது. தொண்டென்றது மற்ற உயிர்களுக்கோ மற்றவர்களுக்கோ செய்யும் செயல். ஆகவே அந்த தொண்டு வளர்ந்து பாபாஜியின் கூற்றுப்படி பக்தி வளர்ந்து பக்தியிலிருந்து சரணாகதியை நோக்கி போகின்றோம் என்பதை நாங்கள் பல தடவை பார்த்து விட்டோம். ஆகவே மற்ற அன்பர் கேட்ட அகம்புறம் என்றதற்குரிய விளக்கம் இவ்வளவும் கிரியா யோகத்திற்கு தற்போதைய நிலைய சாதகர்களுக்கு போதும் என்று நினைக்கின்றேன். அடுத்தது அந்த அகம்புறம் கேட்ட அன்பரின் இன்னொரு கேள்வி, நான் என்ற அகங்காரத்தை எப்படி குறைக்கலாம்? அது கிரியா யோக பயிற்சியின் மூலமாக நான் என்பது சிறிது சிறிதாக அற்றுப்போகும் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் செயலில் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இந்த நான் என்றதை நாங்கள் பார்க்கும்போது, இந்த நான் மாத்திரம் நானாக இருந்து அகங்காரப்படாமல் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து செய்கின்றது. அந்த நான் என்பது முற்றினால் எனது என்றது வந்துவிடும். அதாவது எல்லாவற்றுக்கும் நான் செய்கின்றேன், நான் அதை செய்கின்றேன் என்று சொன்ன மன அறிவு, அது முற்றும் போது இது என்னுடையது எனது என்று எல்லாவற்றையும் என்னுடையது 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 என்று சொல்ல வழிகிட்டுவிடும். ஆகவே அதற்கு சைவ சித்தாந்தத்தில் ஒரு பெயர் கொடுக்கின்றார்கள், எனது என்றதற்கு மமஹேரம் என்று. அதாவது நான் என்பது அகங்காரமாக இருக்குமென்றால் எனது என்பது மமஹேரம் என்று சொல்லால் குறிக்கப்படுகின்றது சைவ சித்தாந்த கோட்பாட்டில். அப்ப இந்த நான் என்பதும் எனது என்பதும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்பட்டு கொண்டு போகின்றது. ஆகவே நாங்கள் நான் என்ற அகங்காரத்திலிருந்து விடுபடுவதற்கு அந்த நமது எனது என்று சொல்லும் அடுத்த செயல் மமஹாரம் என்று சொல்லப்படுகின்றது. அதிலிருந்து முதல் விடுபட வேண்டும். இந்த நான் என்ற அகங்காரத்திலிருந்து தான் எனது என்றது பிறக்கின்றது. அப்போது நாங்கள் நான் என்ற அகங்காரத்தை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று நினைத்தால், எனது என்ற மமஹாரத்தை முதல் இல்லாமல் பண்ணினால்தான் நான் என்றதை இல்லாமல் பண்ணலாம் என்று சைவ சித்தாந்தம் விவரிக்கின்றது. இதற்கு ஒரு உபமானமும் சொல்லுகின்றது. அதாவது ஒரு மரம் நீங்கள் வளர்க்கின்றீர்கள். மரத்தை மரம் வளர்ந்து கொண்டு வரும்போது கிளைகள் வைத்து பெரிதாக வளர்ந்திருக்கின்றது. அந்த மரம் தான் நான், அந்த கிளைகள் தான் எனது. இப்போது நீங்கள் நான் என்ற மரத்தை அறுக்க வேண்டுமென்றால் நீங்கள் முதல் கிளைகளை அறுத்து மரத்தை அறுக்க வேண்டும். கிளைகள் வந்தது மரம் வந்தா பிறகுதான். ஆனால் அதை நீங்கள் இல்லாமல் ஒழிப்பதற்கு முதல் கிளைகளை இல்லாமல் பண்ணித்தான் மரத்தை இல்லாமல் ஒழிக்கலாம் என்பது அந்த பேராசிரியர் கொடுக்கும் உபமானம். ஆகவே இந்த அகங்காரம் மமகாரம் என்று சொல்லப்படும் நான் எனது என்பது எங்களுக்குள் இருக்கின்றது. அதில் நாங்கள் மமகாரமாகிய நமது என்னுடையது என்றதை முதல் இல்லாமல் பண்ணினால்தான் நான் என்றது எங்களிடமிருந்து இல்லாமல் போகும். அதை மறந்து விடாதீர்கள். அதை இல்லாமல் பண்ணுவதற்குரிய பாபாஜியின் வழி, உங்களிடம் இருப்பதை உங்களுக்கு தேவையானவற்றை வைத்துக்கொண்டு மற்றதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது. அதாவது தொண்டு. அந்த தொண்டுக்கு போகும்போது அந்த அன்பு முற்றிய அன்பில் இருக்கும் அறம் என்ற நிலைக்கு போகும்போது அந்த நிலை உங்களுக்கு சிறிது சிறிதாக வரும். கொடுப்பது என்று சொல்வது பொருள் மாத்திரமல்ல, பொருளை நினைத்து பயப்படாதீர்கள். என்னடா நான் கஷ்டப்பட்டு உழைத்துட்டு எல்லாவற்றையும் இவர் கொடுக்க சொல்லுகின்றார் மற்றவர்களுக்கு எங்களுக்கு வைத்து காணுமானதை வைத்து கொண்டு என்று சொல்வது, இது பொருளை தனிய சார்ந்ததல்ல, இது உங்களுடைய சேவை தொண்டையும் சார்ந்தது. எல்லோருக்கும் தொண்டு செய்ய வேண்டும், எல்லோருக்கும் உங்களிடம் இருக்கும் அறிவை கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் உங்களிடம் இருக்கும் யோகத்தை கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் நல்லதை கொடுக்க வேண்டும். இது கொடுப்பது எல்லாமே சேவைதான். ஆனால் நாங்கள் கொடுப்பது என்ற சொல்லுக்கு பொருளை மாத்திரம்தான் யோசிக்கின்றோம். கொடுக்க சொல்லிவிட்டார், 1000 ரூபாய் இருக்கின்றது, 500 ரூபாய் வழியால் கொடுப்பதென்றால் அது எங்களுக்கு சரிப்பட்டு வராது. அது பணம் அல்ல, பணமும் அதில் ஒரு வகையாக இருக்கலாம். அந்த நிலையில் இருப்பவர்களால் மாத்திரம் அதை செய்யலாம். ஆனால் மற்றைய எல்லாவற்றையும் நீங்கள் இலவசமாக உங்களுடைய நடைமுறைகளில் கொண்டு வந்த எல்லாவற்றையும் மற்றவர்களுடன் அந்த நல்லவற்றை செய்வது, பகிர்ந்து கொள்வது, கொடுப்பது, சொல்லிக் கொடுப்பது தான் இப்படியான நிலை. ஆகவே கிரியா யோகா சாதகர்களே, நீங்கள் அந்த பாதையில் வளர்ந்து கொண்டு வரும்போது இப்படியான விடயங்களை நன்றாக கவனித்து அதில் உங்களை முன்னேற்றி கொள்ள வேண்டும். அந்த அன்பர் கேட்ட இந்த இரண்டு கேள்விகளிலுமிருந்து உங்களுக்கு அந்த சிறிய தகவலை இன்று தரக்கூடியதாக இருந்தது. அதாவது நான் எனது ஒரு தகவல், மற்றது நாங்கள் இதற்கு முதல் பார்த்த தகவல். ஆகவே நாங்கள் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்றதிலிருந்து இங்கு வரைக்கும் வந்துவிட்டோம். இனி நாங்கள் இன்னும் ஒரு தகவலை அவர் கேட்டிருந்தார். அந்த கேள்வி என்னவென்றால், சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்று சொல்லுகின்றீர்கள் சித்தர்கள் சொன்னதென்று, சித்தர் சொன்னதென்று, அது பாம்பாட்டி சித்தரின் வாக்கு, சும்மா இருந்தால் சுகம் வந்துடும். அப்படி என்றால் நாங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட்டெல்லாம் கிரியா யோகா பயிற்சியை செய்ய வேண்டும்? நாங்கள் சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்றால் அந்த வழியில் சென்று நாங்கள் எங்களுடைய ஈடேற்றத்தை அடையலாம் தானே என்று கேட்டார். அதற்குரிய விளக்கத்தை தரும்படி அது சொல்வழியில் பார்க்கும்போது இலகுவாக தோன்றுகின்றது. சும்மா இருந்தால் சுகம் வந்துடும். ஆனால் சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்று செய்வதிலும் பார்க்க, இந்த எங்களுடைய கிரியா யோகா பயிற்சியை குடும்பத்துடன் இருந்து உலகியலில் இருந்து கொண்டு 30 நிமிடம் பயிற்சி செய்து அந்த நிலையை அடைவது நிச்சயமாக இலகுவானது என்பதை இங்கு ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்பது, இந்த சும்மா இருந்தால் என்பது உங்களுடைய காது செவிக்கு இலகுவாக இருந்தாலும் அந்த நிலையில் நீங்கள் ஒரு இடத்தில் இருப்பீர்களாக இருந்தால் அதை விட கஷ்டமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இராது. அதை செய்து பாருங்கள். சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்று சொல்லி போட்டு 18 ஆசனங்களையும் போடாது, பயிற்சிகளையும் செய்யாது, ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்தில் சும்மா இருங்கள், ஒன்றிலும் ஈடுபடாமல். நீங்கள் அந்த ஆன்மீக நிலையில் இல்லாவிட்டால் அந்த இருப்பு உங்களுக்கு சரிப்பட்டே வராது. ஏனென்றால் நீங்கள் ஆடி ஓடி ஐம்பொறிகளையும் பாவித்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு இடத்தில் சும்மா இருக்க சொன்னால் இந்த ஐம்பொறிகளும் தானாகவே அடங்கத் தொடங்கிவிடும். ஆனால் அந்த அடங்குவதை உங்களால் அக்செப்ட் பண்ணுற என்று சொல்கிறது, அனுமதிக்க முடியுமானால் தான் உங்களுக்கு அந்த சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்பது பொருந்துமே தவிர, உலகியல் ஓட்டங்களில் இருந்து கொண்டு ஒரு இடத்தில் போய் சும்மா இருந்துட்டு நான் சும்மா இருந்துட்டேன் சுகம் வருகின்றதென்று உங்களால் நிச்சயமாக அனுபவிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அது கஷ்டமான நிலை. அதால்தான் நீங்கள் இப்போது சினிமாவில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிலர் அதை பார்த்தும் இருக்கலாம். நான் ஒரு தடவை அதை அந்த கருத்தை கேள்விப்பட்டிருக்கின்றேன். பிக் பாஸ் என்ற ஒரு நிகழ்ச்சி போய்கொண்டிருக்கின்றது. ஒரு 5-6 ஆன்மாக்களை பிடித்து ஒரு வீட்டில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அது யார் கூடுதலான காலம் நின்று பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி. அது நல்ல ஒரு உதாரணமாக அமைகின்றது உலகியலில் இந்த சொல்லுக்கு. அதை கேட்பவர்கள் தாங்களும் போய் அதில் இருந்து கொண்டு சும்மாதானே இருக்கின்றோம், இருந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதை வென்று விடுவோம் என்று போபவர்கள் எல்லாம் எப்போது அதை விட்டு வெளியால் வருவோம் என்று அழுது கொண்டு வருவதாக கேள்வி. அதற்குரிய காரணம், தங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி ஒரு இடத்தில் கூட்டுக்குள் அடைபட்டிருந்தால் அதை விட கஷ்டமான விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அதே போல் இப்போது எங்களுடைய உலகில் எல்லோருமே அந்த பிக் பாஸ் என்ற நிகழ்ச்சி மாதிரி எங்களுடைய வாழ்க்கையையே அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமி கொண்டு வந்து வைத்து விட்டது. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வீட்டில் அடைபட்டு கிடக்கின்றோம். எவ்வளவு கஷ்டமான விஷயம், நீங்களே அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நாளைக்கு அடைபடுவதா, 2 நாளைக்கா, 3 நாளைக்கா, ரைட்? 4 கிழமைக்கு சட்டம் போட்டு விட்டார்கள் வீட்டை விட்டு வலிக்கிடக்கூடாது என்று. எல்லாமே நிலை மாறிவிட்டது. ஆனால் அந்த நிலையில் அடைபட்டிருக்கும் போது நாங்கள் உலகியலில் இல்லாமல் ஆன்மீகத்தில் இருப்பதால் எங்களுடைய கிரியா சாதகர்கள் எல்லோரும் இந்த அடைபட்டிருக்கும் நிகழ்வை ஆன்மீக முறையில் நன்றாக பயன்படுத்தி ஆனந்தமாகவும் இன்பமாகவும் இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதற்கு காரணம் உங்களுக்கு அந்த ஆன்மீக பாதை திறந்து பாபாஜியால் திறந்து வைக்கப்பட்டதால் நீங்கள் நன்றாக சந்தோஷமாக அந்த அடைபட்ட நிலையில் கூட நீங்கள் சௌகரியமாக உலகியலில் வாழ்கின்றீர்கள். ஆனால் இந்த ஆன்மீக பாதையில் இல்லாதவர்கள் எல்லோரும் மிகவும் துன்புறுகின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்களை கைகளை போட்டு கட்டி ஒரு அறையில் போட்டபடி இருப்பதாக அவர்களுடைய மன உணர்வுகள் இருக்கின்றது. அது எங்களுடைய சொந்த பந்தங்களில் இருந்து கூடி நான் அறிகின்றேன், நீங்களும் அறிந்திருப்பீர்கள். ஆகவே சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்ற சொல்லு கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் அந்த சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்பது நீங்கள் ஆன்மீக பாதையில் இருந்தால்தான் அது உங்களுக்கு விளக்கமே தவிர, சாதாரண உலகியலில் இருந்து கொண்டு சும்மா இருந்தால் சுகம் வருகின்றது என்றதை கேட்டு போட்டு நான் சும்மா இருந்து சுகமாக வந்துடலாம் என்று சொல்வது தப்பு கணக்கு. ஆகவே அந்த சித்தர் அதை தெரியாமல் சொல்லிவிடவில்லை. ஆனால் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக நீ சும்மா இருந்தால் சுகம் வந்துடும் என்று சொல்லி ஊக்கப்படுத்துகின்றார். ஆனால் அந்த நிலை ஊக்கத்திற்கு போகும்போது சிலர் அந்த நிலைக்கு ஆன்மீகத்தை பார்க்கும்போது அவர்கள் அதை வைத்து நன்றான நிலைக்கு வருகின்றார்கள். ஆன்மீகத்தில் இல்லாதவர்கள் அதை பார்த்து பார்த்து ஓடுகின்றார்கள் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை முடித்து வினா விடைகளுக்கு பாபாஜியின் அருளுடன் விடை காண செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம்.